சுதகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி தாலுகா நெருஞ்சிப்பட்டி இயற்கை விவசாயி மற்றும் ஆசிரியர் திரு க. முத்துலிங்கம் அவர்கள் நோயில்லா கரும்பு குறைவில்லா லாபம் குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். நேயர்களை அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலையின் நேயர்களுக்கு என்னுடைய கனிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் வந்து முத்துலிங்கம். நான் ஒரு ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி தாழ்கா நெஞ்சிப்பட்டிங்கிற கிராமத்தில் வந்து நான் ஒரு கரும்பு விவசாயமாக பண்ணி கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கர் கரும்பு விவசாயமும் மீதி 10 ஏக்கரை வந்து நான் மற்ற பயிர்கள் பயிரிட்டு கொண்டிருக்கிறேன். கேர்ள்ஸ்க்குள்ள ஒரு 25 ஆண்டுகளாக நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். எனக்கு வந்து இந்த விவசாயத்து மேலே ஒரு தனிப்பட்ட ஆர்வம் வந்ததுனால என்னுடைய பணி நேரம் போக மீதி நேரத்தில் வந்து நான் இந்த விவசாய வேலையை செய்து கொண்டிருக்கேன். இது எனக்கு திருப்திகரமாகவும் மனநிறைவை தரக்கூடிய ஒரு தொழிலாகவும் எனக்கு இது இருக்குது. அதனுடைய ஆர்வத்தோடு இந்த பணியை நான் செய்து கொண்டு இருக்கிறேன். நான் ஆரம்பத்தில் வந்து என்னுடைய பூமி வந்து ஃபுல்லாக வேலிக்கருவலாக இருந்தது. சீமக்கருவல்ஞ்சவங்க வேலிக்கருவலாக இருந்தது. அப்போ வந்து நான் நினச்சேன், ஏன் இப்படி பூமி வந்து வேலிக்கருவலாக இருக்குது? இந்த வேலிக்கருவல் அதிகமாக இருக்கனால இப்போ பூமியினுடைய நிலத்தடி நீரெல்லாம் வந்து உறிஞ்சி அந்த நிலத்தடி நீர் மட்டுமே குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. நம்ம ஏன் விவசாயம் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி நான் ஆரம்பத்தில் வந்து என்ன பண்ணேன், அந்த வேலிக்கருவலாம் நான் வந்து கட்டையை பறித்து தோண்டி அந்த பூமியெல்லாம் சமப்படுத்தினேன். சமப்படுத்த பின்னாடி ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 ஏக்கர் மட்டும்தான் நான் வந்து அந்த சமப்படுத்தினேன். அந்த மற்ற இடம்லாம் இல்லை. அப்போது என்கிட்ட வந்து ஒரு 5 ஏக்கர் தான் என்கிட்ட இருந்தது. அந்த 5 ஏக்கரை வச்சுக்கிட்டு ஒரு 2 ஏக்கர் மாதிரி சுத்தம் பண்ணினேன். சுத்தம் பண்ணிட்டு அப்போ வந்து சும்மா ஒரு மழை எதிர்பார்க்காம மழையை எதிர்பார்த்து விளையக்கூடிய இந்த சோளம் சிறுதானியங்களை வந்து பயிரிட்டு இருந்தேன். அதில் கொஞ்சம் பரவலாம தான் எனக்கு கிடைச்சது, பெரிய அளவில் லாபம் இல்லை. அதுக்கடுத்து மீதி உள்ள 3 ஏக்கரையும் நான் தோண்டி அதை சமப்படுத்தி அதுலேயும் வந்து நான் சோளம் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போது வச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்புறம் ஒரு கொஞ்சம் பொருளாதாரம் வரும்போது கொஞ்சம் பக்கத்தில் கொஞ்சம் இடங்கள் எனக்கு கிடைச்சிது, அதையும் சேர்த்து வாங்கினேன். இப்படி வாங்கிட்டு இருக்கும்போது சரி இப்போ நமக்கு நீராதாரம் இருந்தால் வேறு விவசாயம் பண்ணலாமேங்கிறதுக்காக அப்புறம் வந்து போர் போட ஆரம்பித்தேன். போர் போட்ட உடனே தண்ணி நல்ல தண்ணியாக இருந்தது. அரசாங்கத்தில் வந்து எனக்கு ஃப்ரீ கரண்ட் கிடைச்சது. அந்த டெபாசிட் மட்டும் ஒரு 4.5 லட்சம் ரூபா பண்ண வேண்டியிருந்தது. 4.5 லட்சம் ரூபாய்க்கு நெருக்கி செலவாக பண்ணினேன். எனக்கு ஃப்ரீ கரண்ட் கிடைச்சது. அதை வச்சு ஆரம்பத்தில் அப்போ இருக்கும்போதே நான் போர் வந்த உடனே பக்கத்தில் வர இடங்களை வாங்க ஆரம்பித்தேன். அப்போ இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 20 ஏக்கர் நெருக்கி நான் இதுவரை வாங்கிட்டேன். அப்போ நான் ஆரம்பத்தில் வந்து எல்லாருமே எங்கள் ஊரில் எல்லாருமே வந்து விவசாயம் வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா மிளகாய் போடுவாங்க. மிளகாய் போட்டுட்டு அதில் ஊடு பயிரை வந்து முருங்கையோ அல்லது பருத்தியோ விளைவிப்பாங்க. ஆனால் அதுக்கு வந்து சரியான விலை கிடைக்காது. சில நேரத்தில் இயற்கை சீற்றத்தினால அந்த மிளகாய் வந்து உரிய விலைக்கு நமக்கு கிடைக்காது. ஒரு பழம் பறிக்கிறதா தான் மழை பெஞ்சுன்னா அது வந்து சோடை விழுந்துடும். இது அந்த பழம் பறிச்சுட்டு போய் களத்தில் காய போடுறோம். காய போட்டு அன்றரைத்து மழை பெஞ்சாலும் சோடை விழுந்துடும். அப்படிங்கும்போது விலைவாசி வந்து அந்த சோடை வந்தோடனே சோடைக்கு ரேட்டு தனியாகவும் நல்ல விதத்துக்கு ரேட்டு தனியாக இருக்கும்போது அந்த வத்தலில் வந்து நம்ம சரியான மார்க்கெட்டிங் பண்ண முடியல. நம்ம செலவழித்த காசுக்கு ஈக்குவலாக அதில் கிடைக்கிறது இல்லை. அடுத்து பருத்தியும் வந்து ஒரு வருடம் நல்ல விலை இருக்கும், ஒரு வருஷம் விலை இருக்காது. இன்னும் மெயின் காரணம் என்னென்னா அதில் வந்து லேபர் கூலி ஆட்கள் வந்து கரெக்டாக அந்த டயத்தில் எங்களுக்கு கிடைக்காது. அப்போ கூலி ஆள் செலவும் அதிகமாகுது. அப்போது இந்த வெள்ளாமை வந்து என்ன மாதிரி ஒரு பணி செஞ்சுட்டு போய் எல்லாமே கூலி ஆள் விட்டு பார்க்கும்போது எனக்கு வந்து நிறையா வந்து நட்டம் வர ஆரம்பிச்சேன். ஏக்கருக்கு நான் ஒரு 20,000 செலவழிச்சேன்னா எனக்கு 20,000 கிடைக்கிற விஷயமா இருந்தது. அப்போ தான் நான் யோசித்தேன், சரி நம்ம வெள்ளாமையை மாற்றினா என்ன, வேறு வேறு விவசாயத்துக்கு போனால் என்ன அப்படின்னு நான் யோசிக்கும் போது தான் இந்த மாதிரி கரும்பு விவசாயம் பண்ணால் வந்து மெயினாக வந்து வேலையாள் வந்து நிறைய தேவைப்படாது, எல்லாமே மிஷினரியே இருக்குது, நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணலான்ட்டு அந்த கரும்பு அவசியம் நான் கேட்கும் போது சொன்னாங்க. அதனால தான் நான் கரும்பு விவசாயத்தை தேர்ந்தெடுத்தேன். கரும்பு விவசாயம் பண்ணும்போது எனக்கு ஓரளவுக்கு பெரிய அளவு லாபம் கிடைக்காட்டும் எனக்கு நட்டம் வரல, ஓரளவுக்கு லாபம் கிடைச்சிக்கிட்டு இருந்தது. அதை நான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணேன். இன்னி அதான் கரும்பு புதுசுனா இருந்தாலும் இதில் மெயின் என்னென்னா நான் கூலியாள் விடுறதே இல்லை. 10 ஏக்கர் நான் இப்போ விவசாயம் பண்ணுறேன்னா 90% நான் கூலியால் விடவே மாட்டேன். அந்த குரம் போடுறதுலேருந்து தண்ணி பாய்ச்சலேருந்து அந்த களை ஓட்டுற மிஷின் வர வந்து நானே தான் பார்க்குறேன். அதனால் எனக்கு வந்து அதில் வந்து கொஞ்சம் லாபம் அதிகமாக தெரிஞ்சது. ஒரு தனிநபர் வந்து இது பருத்தியோ மிளகாயோ விவசாயம் பண்ணும்போது ஒருவர் வந்து ஒரு அரை ஏக்கருக்கு மேல தனியா பார்க்கவே முடியாது. ஆனா கரும்பு விவசாயத்துல வந்து ஒருவர் வந்து 10 ஏக்கர் வந்து தனியா விவசாயம் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம 10 ஏக்கருமே ஒரே நேரத்துல உரம் போடுறது இல்ல, ஒரே நேரத்துல வந்து களை எடுக்கிறது இல்ல. பாட் பாட்டா செய்யும் போது ஒரு 4 உரம் தான் நம்ம போடுறோம். அது முடிந்த அளவுக்கு நானே வந்து ஸ்கூல் விட்டு போய் ஒரு 5 மணிக்கு மேல போய் ஒரு 1.5 ஏக்கர் 1 ஏக்கர் உரம் போட்டுருவேன். மறுநாள் ஒரு 1 ஏக்கர் இப்படியே நான் படிப்படியா வேலை செய்யறதுனால எனக்கு வந்து இந்த கூலியால் வேலை மிச்சமாதனால எனக்கு கொஞ்சம் லாபம் வந்து அதிகமாக கிடைக்கும். இந்த இயற்கை உரங்கள் போடுறது வந்து மற்ற சிறுதானியங்கள் காய்கறிகள் பழங்கள் இந்த மிளகாய் இந்த மாதிரிக்கு போடுறது கொஞ்சம் சாத்தியமாகும். இந்த மாதிரி கரும்பு விவசாயம் 10 ஏக்கர் போகும்போது இயற்கை உரம் போடுறதுக்கு வந்து நான் இன்னும் அதை அனுபவப்படலை. அது எப்படின்னு எனக்கு இன்னும் தெரியல. நான் வந்து செயற்கை உரம் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த கரும்பு விஷயத்துக்கு. இயற்கை உரம் அது எங்கே கிடைக்கி, கரும்புக்கு வந்து இயற்கை உரம் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத அனுபவம் எனக்கு இன்னும் கிடைக்கல. நான் அதை வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், ரெண்டு மூணு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவங்க சில இதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் அடுத்து வர காலகட்டத்தில் வந்து நான் அந்த இயற்கை உரத்தை பயன்படுத்தி கரும்பு விவசாயம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஏரியாவில் இருக்கேன். இதுக்கு வந்து நம்ம வந்து முதல் உழவு போட்டுறோம். இயற்கை உழவு போட்டுறோன்னு 1 ஏக்கருக்கு 1.5 மூட்டை டிஏபி போட்டுறோம், அடி உரமாக போட்டுறோம். போட்டுட்டு அதுக்கடுத்து கரணை போட்டு நம்ம நல்லா மேய்வன பின்னாடி தண்ணி விட்ட பின்னாடி கொஞ்சம் முளைப்பு வந்த பின்னாடி 30 நாள் 60 நாள் வந்த பின்னாடி அந்த பயிர் ஓரளவுக்கு வந்த பின்னாடி நான் வந்து யூரியாவும் அந்த கலப்படங்கிற உரம் 16:16 அதையும் ஏக்கருக்கு 1 கலப்படம் 1 மூடை யூரியா 1/2 மூடை சேர்த்து இல்லாட்டா 1 மூடை சேர்த்து ரெண்டையும் சேர்த்து நான் போடுறேன். பார்வைக்கு பரவாயில்ல இந்த டேத்துல இந்த உரம் போட்டுக்கலாம் அப்படின்ற அந்த பயிர் ஸ்டேஜ் நம்ம பார்த்துட்டு அப்போ வந்து நான் நினைச்சிட்டேன் யூரியாவும் டிஏபி 1 மூடை யூரியா 1 மூடை பொட்டாஸ் 1 மூடை மூணும் கலந்து நான் 3வது உரமாக போடுறேன். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் 150 நாள் நெருக்கி வரும்போது பொட்டாஸும் 1 மூடை யூரியா 1/2 மூடை ஏக்கருக்கு இல்லை 1 மூடை அது ரெண்டையும் கலந்து உரமாக நான் போடுறேன். மொத்தம் 4 உரம் நான் போடுறேன் மேடம். எனக்கு 4 உரத்துக்கு மொத்தத்துக்கு 1 ஏக்கருக்கு வந்து எனக்கு உரச்செலவு வந்து 1,000 ரூபா 15 ரூபாயிலிருந்து 20 ரூபா நெருக்கி வரும் உரச்செலவு. எனக்கு வந்து அந்த ஆப்பிள் ரகம்னு ஒரு ரகம் கொடுத்துருக்காங்க, அதுதான் நான் போட்டுருக்கேன். அந்த ரகம் இன்னொரு ரகம் இருக்குது, அது பழைய ரகம். அது வந்து சோகம் அதிகமாக அடிக்கும், வெள்ளையாக இருக்கும் அந்த கரும்பு ஃபுல்லாக. அது வந்து வெயிட்டேஜ் கம்மியாக இருக்கும், இந்த டன் அதிகமாக கிடைக்காது, அது சோகையே அதிகமாக இருக்குது. அதனால் நான் வந்து ஆப்பிள் ரகம்னு ஒரு ரகம் போடுறேன். அது வந்து சோகையாக அதிகமாக இருக்குல்ல, வெயிட்டேஜும் கொஞ்சம் கிடைக்கும் மேடம். முழுக்க முழுக்க என்னுடைய சொந்த வயல் தான். நான் தான் 10 ஏக்கர் கரும்பு போட்டு மீது 10 ஏக்கரை மற்றவங்களுக்கு உத்தேக்கி விட்டுருக்கேன். எனக்கு உதவிக்குண்டு அப்பைக்கப்போ பக்கத்தில் கோசையாண்டு ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து எனக்கு வந்து அப்பைக்கப்போ உதவி செய்வார். நான் தேவைப்படும்போது கூப்பிடுவேன், அவர் வந்து எனக்கு உதவி செய்வார். ஒரு 5 கோசையாண்டு ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து எனக்கு கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார். உரம் சில டயத்தில் எனக்கு உரம் போட டைம் இல்லையா மட்டும் போடுறதுக்கு லேட் ஆகுது, நீங்கள் வாங்கினா வருவார். நான் ரெண்டு வந்து சேர்ந்து கூட உரம் போடுவோம். ஒரு மட்டும் நான் ஹெல்ப்புக்கு வச்சுருக்கேன். சக்தி ஆலை அப்படின்ட்டு சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பாச்சி பக்கத்தில் சக்தி ஆலைன்னு ஒரு ஆள் இருக்குது. அதில் வந்து அவங்களுக்கு தான் நான் கரும்பு வந்து கொடுக்குறேன். அவங்க தான் வந்து மிஷினை வச்சு வெட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதில் கரும்பு வந்து ஆளை வச்சு 10 வருஷம் நான் ஆளை வச்சு வெட்டினேன். ஆளை வச்சு வெட்டும் போது எனக்கு செலவு அதிகமாக இருந்தது. டன்னுக்கு வந்து 1,500 ரூபாய்க்கு மேலே செலவாச்சு. அவங்க 3,000 ரூபா கொடுப்பாங்க. ஆனால் எனக்கு வெட்டு கூலி அப்புறம் மற்ற போக்குவரத்து அந்த ஃபீல்டுலேருந்து எடுத்து நான் மெயினுக்கு கரும்பு கொண்டு வரது செலவு இதெல்லாம் எடுத்துக்கிறது 1,500 ரூபா 1,700 ரூபா டன்னுக்கு செலவாயிடும். மீதி வந்து எனக்கு 1,800 ரூபாயில எனக்கு உர செலவுல போக டன்னுக்கு 400 ரூபா 500 ரூபா எனக்கு மிச்சமாகிட்டு இருந்தது. இப்போ அதனால அதுலேயும் லாபம் கம்மியாக இருந்துச்சு. அதனால இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மிஷினரியை வச்சு வெட்டிடுறாங்க. அப்போ மிஷினரி வச்சு வெட்டும் போது ஒரு டன்னுக்கு வந்து எனக்கு 650 ரூபாயிலிருந்து 700 ரூபா செலவாகுது. அப்போ அதில் எனக்கு ஒரு டன்னுக்கு 1,000 ரூபா மிச்சமாகுது. நான் குறைஞ்ச 1 ஏக்கருக்கு 45 டன் எடுத்தாலுமே எனக்கு 45,000 ரூபா தனியாக மிச்சமாயிருக்கு. இப்போ ஆல்ரெடி ஆலமிச்சு வெட்டும் போது எனக்கு ஒரு டன்னுக்கு வந்து எனக்கு 500 ரூபா கிடைச்சா இப்போ வந்து எனக்கு டன்னுக்கு 1,500 ரூபா எனக்கு கிடைக்குது. மிஷின் வச்சு வெட்டும் போது லாபம் எனக்கு அதிகமாக கிடைக்கும். இப்போ இப்போ மிஷினரி தான் மேடம் எல்லாம் பயன்படுத்துகிறோம். இல்லை மேடம், நான் சாகுபடி பண்ணுற கரும்பு வந்து பொங்கலுக்கு போகாது, சீனிக்கு தான் போகும், ஆலைக்கு தான் போகும். இப்போ இதனால் வர பிரச்சனை. இப்போ வந்து எனக்கு வந்து காட்டு பண்ணி அந்த பண்ணியுடைய தொல்லை இப்போ எனக்கு அதிகமாக இருக்குது. அதனால் என்னுடைய மகசூல் வந்து இப்போ குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த காட்டு பண்ணியிலேருந்து பாதுகாக்கிறதுக்கு அரசாங்கம் ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணால் எங்களோட மகசூல் வந்து அதிகமாக கிடைக்கும். அந்த காட்டு பண்ணிலேருந்து எனக்கு ஃபென்சிங் பண்ணணும். இப்போ நான் 20 ஏக்கர் ஃபென்சிங் பண்ணால் எனக்கு 10 லட்சம் ரூபா ஆயிடும் மேடம். அந்த 10 லட்சம் ரூபா நான் உடனே போட்டு பண்ண முடியாது. இதுக்கு வந்து அரசாங்கம் வந்து வேளாண்மை துறையிலிருந்தோ அரசாங்கத்திலிருந்தோ ஏதாவது எனக்கு மானியத்திலேயோ இல்லை ஒரு லோன் மாதிரியோ ஏதாவது எனக்கு கொடுத்தாங்கன்னா நான் பென்சிங் பண்ணி அந்த பண்றதுல இருக்கும் அந்த உதவியை வந்து நான் கலெக்டர்கிட்டயோ இல்லை விவசாய அவசியத்தையோ யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல. ஆனால் அவங்க இதில் இந்த பன்மலையை கேட்டு என்னை எனக்கு இந்த மாதிரி உதவி செஞ்சால் எனக்கு கொஞ்சம் நல்ல வசதியாக இருக்கும் மேடம். மற்ற பயிர் மாதிரி மேடம் அந்த கரும்புல வந்து அதிகமாக பூச்சி தாக்குதல் இருக்காது. ஆனால் என்னென்னா குருத்து பூச்சிட்டு விழுகும். அது எப்போ விழுகும்னா நீங்கள் வெயில் காலத்தில் பயிரிட்டிங்கன்னா அது வரும். அதாவது இந்த அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பங்குனி மாதம் ஒரு இப்போ கடைசி அந்த சித்திரை மாதம் கடைசி அந்த வெயில் கடுமையாக இருக்கு. அந்த டயத்தில் வந்து நம்ம கரும்பு பயிரிட்டோம்னா வளர்ச்சியும் இருக்காது, சில இதுகளும் தாக்கும். இந்த டைம் போக மற்ற டே எப்போ வேண்டாலும் நம்ம பயிரிடலாம். அந்த பூச்சி தாக்குறதுக்கு சில மருந்துகள் இருக்கு. பயிர் எப்படி இருக்குங்கிறத நம்ம போட்டோ எடுத்தோ இல்லை அதை பூச்சியை பார்த்தோ நம்ம விவசாயத்துலேயோ இப்போ கேட்டோம்னா அவங்களே வந்து அதுக்குரிய மருந்தை குடிப்பாங்க. இல்லை நம்ம சக்தியாலே கேட்டால் கூட ஃபீல்ட் ஆஃபீஸர் வர்றாங்க, சிஓ வர்றாங்க, அவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து இந்த மாதிரி எனக்கு கரும்புல பயிரில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களே வந்து மருந்து செய்வாங்க, இந்த மருந்து அடிங்க சார், இதை செய்யுங்க சார், செஞ்சால் இந்த பறிச்சிருந்தேன். ஆனால் மேக்ஸிமம் 80% வந்து மற்ற பயிரை தாக்குற மாதிரி பூச்சியுடைய தாக்குதல் வந்து அந்த கரும்பு பயிருக்கு இருக்கலை. என்னுடைய அனுபவத்தில் நான் விவசாயம் பண்ணுறதுல இல்லை. இப்போ நான் பயிரிடுற இடம் வந்து கற்சல் மண்ணு, கற்சல் பூமி. உங்களுக்கு அது வந்து ஒரு டைம் நம்ம தண்ணி பாய்ச்சிறோம் அப்படின்னா 15 நாள்லேருந்து 20 நாள் வரை தாங்கும், ஈரப்பதம் தாங்கக்கூடிய மண். அதனால் என்னுடைய கற்சல் பூமியில் வந்து விளைச்சல் நல்லா வருது, டன்னேஜ் நல்லா எனக்கு கிடைக்கி. ஆனால் இதே இதே பக்கத்தில் பேரூர்னு ஊரில் ஒரு இடத்துல போட்டாங்க, அங்கே வந்து விளைச்சல் கிடைக்கல. அப்போ அங்கே மண் வந்து சரியில்லைன்னு நினைக்கிறேன் மேடம். கற்சல் மண்லாம் நல்லா வருது, வண்டல் மண்லாம் நல்லா வரும். மற்ற பகுதியில் எப்படி வருதுன்னு தெரியல. இப்போ புதுசாக விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து அந்த மண்ணை டெஸ்ட் பண்ணி பண்ணால் நல்லது. அதே மாதிரி தண்ணியை டெஸ்ட் பண்ணி பண்ணனா நல்லது. கரும்பு நல்லா இருக்கும், நல்ல இனிப்பு தன்மையா இருக்கு. நல்ல கிராமங்கள்ல வந்து இது போடுறாங்கல்ல மேடம், ஜூஸ் போடுறாங்கல்ல, கரும்பு ஜூஸ் போடுறாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து என்கிட்ட வந்து கரும்பு வந்து லூஸ்ல வந்து 100 கிலோ கொடுங்க, 50 கிலோ கொடுங்க, 200 கிலோ கொடுங்கன்னு வாங்கிட்டு போறாங்க. அது இனிப்பு தன்மை நல்லா இருக்கு, அதுவும் எனக்கு ஒரு வருமானம் மாதிரி ஓடிக்கிறேன். நானே சொந்தமா வந்து ஒரு நாட்டு சர்க்கரையோ ஒரு அச்சுவலமோ தயாரிக்கலாம் அப்படிங்கிற பிளான்ல இருக்கேன். அதுக்குரிய முயற்சியும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் அதுக்கு எனக்கு சரியான ஆட்கள், சரியான அந்த வழிமுறை எனக்கு இன்னும் கிடைக்கல, சரியான அந்த வழிகாட்டுதல் எனக்கு இன்னும் கிடைக்கல. அந்த வழிகாட்டுதல் எனக்கு கிடைக்கும்போது கண்டிப்பாக நான் வந்து அடுத்த ஸ்டேஜ் அதைத்தான் பண்ணலாம்ங்கிற ஐடியாவெலாம் இருக்கேன் மேடம். ஏன்னா எங்கள் ஊரை பொறுத்துற விட நீங்கள் வந்து இந்த மிளகா பருத்தி போட்டு நீங்கள் நட்டப்படுறது வேற நட்டப்படு நிறையா லாஸ் ஆகுது உங்களுக்கு. அதனால் நீங்கள் கரும்பு விவசாயம் பண்ணுறேன்னு நான் கிட்ட சொல்லிகிட்டே இருக்கேன். இதில் அவங்களுக்குரிய கஷ்டம் ஏன் கரும்பு விவசாயத்துக்கு அவங்க வரமாட்டுக்காக அப்படின்னா, கரும்பு விவசாயம் பண்ணும்போது 1 வருஷம் கழிச்சு தான் மேடம் கைக்கு காசு வரும். அது வெட்டுறது இப்போ 12 மாதம் கழிச்சு தான் அந்த கரும்பு வெட்டுவாங்க. வெட்டி அது ஆலைக்கு போய் காசு வர்றதுக்கு ஒரு 13 மாதம் 14 மாதம் ஆயிரும். அப்போ 14 மாதம் அவங்க வந்து செலவுக்கு வந்து ரூபா கஷ்டமாயிரும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் அந்த கரும்பு விவசாயத்தை வந்து பண்ணாமல் இருக்காங்க. ஒன்று இன்னொன்று தண்ணி வசதி, தண்ணி வசதி அதிகமாக இருக்கணும். அந்த தண்ணி வசதி கம்மியாக இருக்கிறவங்க வந்து இந்த கரும்பு விவசாயம் பண்ண முடியாது. அதே மாதிரி சொந்த தண்ணி இருக்கணும், வாடகை தண்ணி பாய்ச்சி இந்த கரும்பு விவசாயம் பண்ண முடியாது. அதே மாதிரி ரோடு வசதி இருக்கணும், எந்தா ஏற்றிட்டு போகிறதுக்கு அந்த ரோடு வசதி இல்லாட்டாலும் இந்த கரும்பு விவசாயம் பண்ண முடியாது. அதனால ஒரு கரும்பு விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போ ஒரு 5 ஏக்கர் வச்சிருக்காங்கன்னா நீங்க 5 ஏக்கர் கரும்பு விவசாயம் பண்ணாம ஒரு 3 ஏக்கர் நீங்க கரும்பு விவசாயம் பண்ணிக்கிட்டு 2 ஏக்கர் வந்து உங்களுக்கு டெய்லி வருமானம் வர மாதிரி ஒரு காய்கறியோ இல்லை ஏதோ ஒன்று உங்களுக்கு உதவான விவசாய தண்ணி வசதி இருந்தா உங்களுக்கு கரும்புலாம் நல்ல லாபம் தான் இருக்கு. இப்போ ஏன்னா எல்லாமே மிஷினரி வந்ததுனால லாபம் அதிகமா இருக்கு, லேபர் வந்து தேவையில்லை. கரும்பு விவசாயத்துக்கு லேபர் வந்து அதிகமா இப்ப தேவையில்லை. நட்டா வச்சுருந்தா போதும், நடுறதுக்கு மட்டும்தான் லேபர் தேவை. அடுத்து வந்து ஒரு 3 ஏக்கர் 4 ஏக்கர் வந்து ஒரு ஃபேமிலி ஒரு குடும்பம் இருந்தாங்கன்னா அவங்களே பார்த்துக்கலாம். ஏன்னா இன்னைக்கு அது மண் அணைக்கிறதுக்கு மிஷின் இருக்கு, எல்லாமே மிஷின் இருக்கு, வெட்டுறதுக்கும் மிஷின் வந்துருச்சு, உரம் மட்டும் நீங்க போட போறீங்க, தண்ணி பாய்ச்ச போறீங்க. அதனால செலவு ரொம்ப கம்மி. அதனால நீங்க வந்து என்ன செய்யலாம்னா கரும்பு விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் மேடம். விவசாயம் ஏன் உரணும் அப்படின்னு நான் சொல்றேன்னா, விவசாயம் இல்லாம எதுவுமே இல்லை மேடம். நம்ம எந்த விவசாயியா இருக்கட்டும், விவசாயம் பண்ணாம நம்ம வாழவே முடியாது, பூமியில வாழவே முடியாது. உணவுப் பொருள் தட்டுப்பாடு நிறையா வந்துடும். உணவுப் பொருள் தட்டுப்பாடு நிறையா வரும்போது நம்ம வந்து வேற நாட்டிலேருந்து இறக்குமதி செய்யணும். இறக்குமதி செய்யும்போது அதனுடைய விலை வந்து கூடும். நம்மளே பொருளை உற்பத்தி செய்யும்போது அந்த விலைவாசியை வந்து நம்மளால் வந்து கட்டுப்பாட்டில் வச்சிருக்க முடியும். அதனால படித்தவங்களும் சரி, வேலை பார்க்கலாம் சரி, அவங்கள்ட்ட வந்து 1 ஏக்கர் இருந்தாலும் சரி, 1/2 ஏக்கர் இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நம்மளால் என்ன விவசாயம் பண்ண முடியுமோ அந்த விவசாயம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக முன் வரணும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள் மேடம். விதை வந்து எனக்கு ஆரம்பத்தில் வந்து சக்தி ஆலையிலிருந்து தான் கொடுத்தாங்க மேடம். அவங்க தான் இன்னொரு விவசாயத்தை வாங்கி எனக்கு கொடுத்தாங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 ஏக்கர் தான் நான் கரும்பு பயிரிட்டேன். அப்ப என்னுடைய நான் பயிரிட்ட கரும்புல இருந்தே நான் கருணை எடுத்து நான் ஒவ்வொரு ஏக்கரா நான் எஸ்டம் பண்ணிக்கிட்டே போயிட்டேன். இப்ப நான் 10 ஏக்கர் எஸ்டம் பண்ணிட்டேன், இன்னொரு 10 ஏக்கர் எஸ்டம் பண்ணலாம்னு நான் ஐடியாவில் இருக்கேன். இப்போ ஒரு 6 ஏக்கர் எஸ்டம் பண்ணுறதுக்கு நான் உழுது போட்டிருக்கேன். இன்னைக்கு காண் போட்டு நீ அடுத்த ஒரு 20 நாள் ஒரு 25 நாள் இந்த மழை காலத்துக்கு முன்னாடி நான் அந்த 6 ஏக்கருமே கரும்பு போட போறேன். என்ன நான் வந்து எனக்கு வந்து இந்த கரும்பு விவசாயத்துல லாபம் அதிகமாக வர்ற மாதிரி தெரியுது, வேலை பொழவும் குறையுது, அதனால நம்ம லேபர் கிடைக்கலையே இருந்து அந்த மன உளைச்சல் இருக்கிற தேவையில்லை. அது அடுத்து வந்து ஒரு இயற்கை சட்டத்துல அழிஞ்சு போகுது. இந்த மாதிரி காட்டு பண்ணினாலதான் எனக்கு களிமானம் ஏற்படுது. இதுவுமே நான் வந்து பென்சிங் பண்ணிட்டேன் எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஆனா மத்த விவசாயம் பண்ணும்போது ஒன்றும் மழை அதிகமா பெஞ்சிட்டாலும் எனக்கு வந்து லாஸ் ஆயிடுது, இல்ல விலை குறைஞ்சிட்டாலும் எனக்கு லாஸ் ஆயிடுது, இல்ல ஒரு நிறைய பூச்சிகள் வந்து அதிகமான ஆயிடுது, இல்ல அந்த விளைஞ்ச பொருளை எடுக்கிற டயத்துல எனக்கு சரியான வேலையாளர்கள் கிடைக்காட்டாலுமே எனக்கு லாஸ் ஆயிடுது. எல்லாமே நட்ட வர மாதிரிதான் இருக்கு. மத்தவ எல்லாமே இப்போ மிளகா போடுறோம், பழம் நல்லா பழுத்துருச்சு, அந்த டயத்துல மழை பெஞ்சாலும் சோடையாகி இப்போ அது எனக்கு நட்டமாயிருது, இல்ல நல்லா பழம் பழுத்துற டயத்துல எனக்கு பறிக்கிறதுக்கு ஆள் கிடைக்காட்டாலுமே எனக்கு அந்த கரெக்டான இடத்துல பறிச்சு காய போட்டு கரெக்டா ஏன்னா இடத்த நேரத்தை எடுத்து மார்க்கெட்டிங் பண்ண முடியறது இல்லை. அதே மாதிரி பறிச்சு போடுறோம், பறிச்சு போட்டாலும் நல்லா வெடிச்ச டயத்துல அந்த பறிச்சு எடுக்க எனக்கு ஆள் கிடைக்காட்ட அது ரொம்ப வெடிச்சு காஞ்சு காத்துல வந்து பறந்துருது. அப்ப எனக்கு லாசது அந்த கரும்பு விஷயத்துல வந்து எனக்கு இந்த பிரச்சனையே இல்லை. அந்த 11 மாசம் ஆனோடனே வெட்ட ஆரம்பிச்சிடாங்க, 12 மாசத்துக்குள்ள வெட்டிடுறாங்க. இதுல வந்து 10 நாள் 20 நாள் முன்னப்பான ஆனாலும் எனக்கு நஷ்டமாக போறதில்ல. ஆனா முடிஞ்ச அளவுக்கு அந்த கரும்பு ஆவிசில கரும்பு சக்தியெல்லாம் அந்த டயத்துல எனக்கு வெட்டி கொடுத்துறாங்க. அதனால எனக்கு வந்து அந்த விளைய வச்ச பொருளை வந்து நான் மார்க்கெட்டிங் பண்றதுக்கு வந்து எனக்கு வந்து கஷ்டம் இல்லை. இன்னும் ஒன்னும் இந்த கரும்புக்கு வந்து ரேட்டு வந்து பிக்சடா இருக்கு, இதெல்லாம் ரேட்டு அப்படின்னு தெரியுது. அப்ப நம்மளுக்கு இதுதான் ரேட்டு, அப்ப இவ்வளவு டன் எடுத்தா நம்மளுக்கு வந்து லாபம் இவ்வளவு கிடைக்கும், நம்ம இவ்வளவு செலவழிச்சு அதுல லாபம் எடுக்கலாம், இதுக்கு மேல இந்த இடத்துக்கு நம்ம செலவழிக்க முடியாது அப்படின்னு நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ண முடியுது. ஆனா நீங்க பருத்தியோ மிளகாயோ மத்த விளைபொருளை வந்து நீங்க விலைவாசியை வந்து நிர்ணயிக்க முடியாது. இவ்வளவு ரூபாய்க்கு தான் போகும், வத்தல் இருக்கு குண்டால் இவ்வளவு ரூபாய்க்கு தான் இந்த வருஷம் போகும், பருத்தி குண்டால் இவ்வளவு தான் போகும், காய்கறி கிலோ இந்த ரெடுத்து விற்க முடியும் அப்படின்ட்டு நீங்க ரேட்டை வந்து முன்னக்கூடிய உங்களால தீர்மானிக்க முடியாது. அப்ப முன்னபடியே உங்களால ரேட்டை தீர்மானிக்க முடியாட்ட நீங்க எப்படி லாபத்தை கணக்கு பண்ண முடியும், நம்ம எப்படி நீங்க செலவழித்து எப்படி லாபம் இருக்குன்னு நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணவே முடியாது. கரும்பு விவசாயத்துல உள்ள பிளஸ் பாயிண்ட் அதுதான், நம்மளுக்கு வந்து ஏக்கருக்கு இவ்வளவு செலவழிச்சு நம்ம டன் எடுத்தா நம்மளுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம முன்னப்பட்டியே தீர்மானிச்சுக்கலாம். நட்டங்கிறதுக்கு வேலையே இல்லை கரும்பு விவசாயத்துல. மத்த விவசாயத்துல லாபம் நட்டம் அப்படிங்கிறத நம்ம முன்னப்படியே தீர்மானிக்க முடியாது. நான் அரசாங்கத்துக்கு சொல்ல வேண்டியது இந்த கரும்பு விவசாயத்துக்கு இன்னி டன்னுக்கு விலைவாசி கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுத்தா கொஞ்சம் இன்னி நம்ம வந்து விவசாயிகள் எல்லா விவசாயிகளும் வந்து ஆர்வத்தோட பயிரிடுவாங்க, லாபம் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் போது அவங்க உற்பத்தியும் அதிகம் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் அரசாங்கம் வந்து இந்த டன்னுக்கு ஆதார விலையாக அந்த 4000 ரூபா கேட்கக்கூடிய ஆதார விலையை அனுசரிச்சாச்சு ஒரு விலையை அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தா கரும்பு விவசாயிகள் சந்தோஷப்படுவாங்க. ஒன்று இன்னும் ஒன்று வந்து இந்த கரும்பு விவசாயிகளுக்கு சில விவசாயிகள் 2 ஏக்கர் 3 ஏக்கர் கரும்பு விவசாயம் பண்ணுறாங்க, அவங்க வந்து அந்த 3 ஏக்கருக்கு செலவழிக்கக்கூடிய அந்த பொருளாதார உதவி பண உதவி வந்து அந்தந்த கூட்டுறவு சங்கத்தில் வந்து அந்த சொசைட்டி பேங்கில் அவங்களுக்கு அதை கொடுத்து உதவி செஞ்சால் அவங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இன்னும் இந்த மாதிரி இயற்கை இந்த காட்டு பண்ணி மானால தொல்லை என்ன மாதிரி கொஞ்சம் பெரிய அளவு விவசாயம் பண்றவங்களுக்கு இந்த காட்டு பண்ணி அலிமானத்துலேருந்து எங்களை வந்து பாதுகாப்புறதுக்கு இந்த பென்சிங் பண்றதுக்கு கம்பி வேலி போடுறதுக்கு வந்து பேங்க் மூலியமா எங்களுக்கு வந்து மானியம் கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, ஒரு குறைவான வட்டியில வந்து எங்களுக்கு லோனா பண்ணி கொடுத்தா நாங்க அந்த லோன் அந்த பணத்தை வச்சு நாங்க பென்சிங் கட்டு வருஷத்துக்கு நாங்க கொஞ்சம் கொஞ்சமா அமௌண்டை கட்டி கடனை நாங்க க்ளோஸ் பண்ணிடுவோம். அந்த உதவியை வந்து கலெக்டரோ இல்ல விவசாயத்துல இருந்தோ பேங்க் மூலமா எங்க மாதிரி விவசாயிகளுக்கு செஞ்சு கொடுத்தா நாங்க சந்தோஷப்படுவோம். கரும்பு சாகுபடி பத்தி நான் சொன்ன கருத்துக்களை இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்ட புதுகை பன்மலை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை கரும்பு சாகுபடி முறைகள் குறித்தும் நோயில்லா கரும்பு குறைவில்லா லாபம் என்ற தலைப்பில் சுவாரஸ்யமான தகவல்களை வழங்கிய ராமநாதபுரம் கமுதி தாலுகா நெருஞ்சிப்பட்டி ஆசிரியர் மற்றும் இயற்கை விவசாயி திரு க முத்துலிங்கம் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலனை இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும் புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.